ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. சுவாமி வித்யாரண்யர் அருளிய இந்த நூலில் சித்திர தீபம்ங்கிற 6வது அத்தியாயம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் நம்ம 76 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். அந்த இறுதியாக பார்த்த 76வது ஸ்லோகத்தில் இப்போ சூன்யம் அப்படின்னு மாத்மிகர்கள் சொல்கிறார்கள் இல்லையா, அதாவது பௌத்தவாதிகள், அந்த சூன்யத்தை கூட எது அறிகிறதோ அந்த அறிவு தான் பிரம்மம் அப்படின்ட்டு நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் நிரூபணம் செய்தார்கள் என்று பார்த்தோம். ஏன்னா இங்கே எல்லாம் அறியும் அறிவு ஒன்று இருக்குது, அதுதான் இறைவன், பிரம்மம், உணர்வு, பிரக்ஞை அப்படின்னு பல பெயர்களில் அழைக்கப்படுது. அதுக்கு வேற நீங்கள் என்ன விஷயங்களில் விதவிதமாக அறிஞ்சிக்கிட்டாலும் அதை அறிகிற அந்த அறிவின் அதிஷ்டானத்தில் தான் அறியப்படுது. அது நீங்கள் யோகா பண்ணுவீங்களோ, தியானம் பண்ணுவீங்களோ, ஜபம் பண்ணுவீங்களோ, பூஜை பண்ணுவீங்களோ, இல்லை வேறு வேறு பயிற்சிகள் விதவிதமாக பண்ணுவீங்களோ, அதை பற்றியெல்லாம் இங்கே விஷயமே கிடையாது. அதை செய்பவன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனீங்கன்னா அதை செய்கிறது பூரா மனசு தான் செய்யும். ஏன்னா இங்கே ஆத்மா வந்து எதையும் செய்யாது, அது சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும். அப்போ எதையோ செய்கிறேன் அப்படின்னு எதிர்பார்க்கறது எது, அது மனசு. அப்போ மனசில் தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம பெரும்பாலும் அந்த உயர் பரிமாண அறிவு நிலையை எட்டாமல் அந்த அறிவாக சாட்சியாக மாறி வேடிக்கை பார்க்காம இன்னும் விவகாரத்துக்குள்ளேயே சிக்கிக்கிட்டு விவேகம் இல்லாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறத தான் இங்கே ரிஷிகள் நமக்கு புரிய வைக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லி மக்களை குழப்பி வச்சுருக்காங்க. அந்த குழப்பத்திலிருந்து விடுவிச்சுக்கணும் இல்லையா. அப்போ நாம் வந்து சரியான பாதையை தேர்ந்தெடுத்து போனால் மட்டும்தான் நம்ம அந்த குழப்பத்திலிருந்து விடுவிச்சுக்க முடியும். இல்லைன்னா நம்ம மனம் போன போக்கில் போய்கிட்டு இருக்க வேண்டியதுதான். மார்க்கங்கள் நிறைய இருக்குது. அப்போ அதில் தான் சார்வாக்கர், இந்திரியவாதி, பிராணவாதி, மனோவாதி, விஞ்ஞானவாதி என்று நிறைய வாதிகளை பார்த்தோம். எல்லாரும் அவங்கவுங்க விஷயங்களை ஆர்குமெண்ட் பண்ணி இதுதான் சிறப்பு, அதுதான் சிறந்தது அப்படின்னு நம்ம கிட்ட நிரூபிக்க பார்த்தாங்க. அப்போ நம்ம எல்லாமே விளக்கமாக சொல்லி அதை எல்லாம் அறிகிறவன் யாரோ அவன்தான் அறிவு, அதுதான் பிரம்மம்னு சொல்லி புரிய வச்சோம். அப்போ வேதாந்தம் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம ஆழமாக பார்க்கும்போது இப்படி இருப்பது இருப்பு மாத்திரமே என்று நமக்கு புரிய வைக்குது. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த விஞ்ஞானமய கோஷம் வரைக்கும் நம்ம பல கோஷங்களை கடந்து வந்திருக்கிறோம். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் என்ற கோஷங்கள். இப்போ இறுதியாக ஆனந்தமய கோஷம் ஒன்று இருக்குது. இப்போ ஆனந்தமயம் அப்படிங்கிற ஒரு கோஷம் வந்து எங்கே நமக்கு செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது காரண சரீரம், நம்ம பிறப்பதற்கு காரணமாக இருப்பது, இந்த உடல் மனம் உருவாகுவதற்கு காரணமாக இருக்கின்ற காரண சரீரம், அதுதான் அவ்யக்தம். அந்த நிலையில தான் நம்ம வந்து இரவுல தூக்கத்தில் ஒடுங்குறோம். இப்போ நீங்கள் பகலில் வந்து விவகாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது மனசில் தான் விவகாரம் பண்ணுறீங்க, உடம்பை வச்சுக்கிட்டு விவகாரம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆனால் இரவில் தூங்கும்போது மனசையும் உடம்பையும் ஒடுக்கிக்கிறீங்க. அதாவது பெட்டில் உடம்பு படுத்திருக்கோம், மனசு ஒடுங்கிடும், அதனுடைய மூலத்துக்கு திரும்பிடும். அப்போ உங்களுக்கு நான் யாருன்னு தெரியாது. அதாவது மனசு தன்னுடைய மூலத்துக்கு திரும்பின உடனே நீங்கள் உங்கள் அடையாளங்களை எல்லாம் விட்டுட்டுறீங்க இல்லையா. அங்கே காரண சரீரத்துக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்கள் அடையாளம் இருக்காது, அது தினசரி உங்களுக்கு நடக்குது. அதனால தான் தூக்கத்தும் உங்களுக்கு ஆனந்தமாக இருக்குது. இப்போ நம்ம நடைமுறை வாழ்க்கையில் ஆனந்தம்னா என்னன்னு கேட்டோம்னா, நல்லா தூங்கினங்க, ரொம்ப ஆனந்தமாக இருந்ததுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அந்த தூக்கத்தை நம்ம ஆனந்தம்னு சொல்கிறோம், அங்கே தான் எந்த டென்ஷனும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, உலகமும் இல்லை. ஆனால் நம்ம விழிப்புணர்வுக்கு வந்த உடனே நமக்கு டென்ஷன் ஆரம்பிச்சிடுது, பல பிரச்சனைகள் வந்து சேர்ந்துக்குது, ஃபினான்சியல் ப்ராப்ளம், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், எஜுகேஷன் ப்ராப்ளம் அப்படின்னு நிறைய வந்துடுது இல்லையா. அப்புறம் பொலிட்டிக்கல் ப்ராப்ளம், இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். ப்ராப்ளத்துக்காக பஞ்சம் இருக்குது, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஆனால் ப்ராப்ளமே இல்லாமல் ஒரு இடத்துல இருக்கிறோமே, அந்த இடம் என்ன அப்படின்னா ஆழ்ந்த உறக்கம் தானே. அங்கே தானே நம்ம நிம்மதியாக தூங்குறோம், அங்கே தான் ஆனந்தம் இருக்குது. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம், நிம்மதியாக தூங்குனேன்னு சொல்கிறோம். ஆனால் அங்கே உண்மை ஆனந்தத்தை அனுபவிச்சோமா அப்படின்னா இல்லை இல்லையா. ஏன்னா தூங்கிட்டதை வந்து விழிப்பு நிலைக்கு வந்த பிறகு தான் நீங்கள் சொல்ல முடியுது. தூக்கத்துல நீங்க ஆனந்தமா இருந்தீங்கன்னு சொல்ல முடியல இல்லையா? அப்ப நீங்க தூங்கி எழுந்து மீண்டும் விழிப்பு நிலைக்கு வந்த பிறகு, நான் நன்றாக தூங்கினேன், நான் ஆனந்தமாக தூங்கினேன், நான் அருமையாக தூங்கினேன் அப்படின்னு சொல்ல முடியுதுன்னா, அப்போ கூட உங்களுக்கு அந்த மனசு வந்த பிறகுதானே ஆனந்தத்தை உணர முடியுது. அப்ப மனசு இல்லைன்னா அங்க சுகமும் இல்லை துக்கமும் இல்லை, அதான உண்மை நிலை. அப்போ நமக்கு மனசு வந்துட்டாதான் நமக்கு சுக துக்கங்கள் வருது, மனம் இல்லைன்னா சுக துக்கம் இல்லை. அப்போ இந்த நிலையை நமக்கு சுட்டி காட்டுறாங்க இல்லையா மகான்கள், அதுதானே நம்ம இத்தனை கோஷங்களையும் ஒவ்வொன்றா நீக்கிக்கிட்டே வரோம். அடுத்தது இப்போ இந்த 77வது ஸ்லோகத்துல மீண்டும் வித்யாரண்யர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னும் கொஞ்சம் நம்ம விரிவா போகலாம். 77வது ஸ்லோகம் சித்ரதீபம். அஞ்சோ விஞ்ஞானமய ஆனந்தமய ஆந்தரகா அஸ்தித்யேவோ பல பௌத்தவ்ய ரிதி வைதிக தர்சனம். இங்க என்ன சொல்றாருன்னா, அந்த வைதிக நெறி நம்ம இடத்துல இருக்கு இல்லையா, வைதிக தரிசனம் இருக்கு, அதாவது கர்மகாண்டம் நம்ம வச்சிருக்கோம், வைதிக நெறின்னு சொல்லுவாத வைதிக தர்மம், அது இங்க சொல்றாரு. அஸ்தித்யேவோ பலப்தவ்ய இது வைதிக தர்சனம் அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, விஞ்ஞானமய கோஷத்துக்கு அப்பால் அதைவிட உள்ளார்ந்த ஆனந்தமயன் இருக்கிறான், அவன் இருக்கிறான் என்று அறியப்பட வேண்டியவன், இதுதான் வைதிக நெறியின் தரிசனம் அப்படின்னு இங்க சொல்லிட்டார். வைதிக நெறிங்கிறது வேதாந்தம், அதாவது வைதிகம் அப்படிங்கிற வார்த்தையில வந்து உங்களுக்கு கர்மகாண்டமும் சேர்ந்துதான் இருக்குது, அதாவது வைதிக மரபுகள்ல வந்து கர்மமும் ஞானமும் இணைஞ்சிருக்கும். ஏன் ரெண்டும் இணைஞ்சிருக்கும் அப்படின்னா, மன தூய்மைக்கான சில அடிப்படை விஷயங்களை நம்ம செஞ்சுட்டு தான் ஞானத்துக்குள்ள வர முடியும். நேரடியா ஞானம் வந்து உங்களுக்கு கொடுத்தாலும் மனசு ஏத்துக்காது. அப்ப அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, சில அடிப்படை பயிற்சிகளை மனதுக்கு கொடுப்போம், அதைத்தான் நம்ம வந்து இங்க ஸ்ரீ தத்தகுரு பரம்பரையிலையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அங்கதானே நாத யோகம் தியானம் போன்ற வகுப்புகள் எல்லாம் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, ஆரம்ப நிலையில நீங்க அதுக்குள்ள போய் மனப்பக்குவம் அடைஞ்ச பிறகு வேதாந்த சாஸ்திரங்களை நீங்க உள்வாங்கினா உங்களுக்கு புரிய வரும், விவேகம் வெளிப்பட ஆரம்பிக்கும். அதுவே நீங்க நேரடியா வந்து வேதாந்த சாஸ்திரத்தை கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா மனசு ஏத்துக்காது, சப்ஜெக்ட் வந்து போர் அடிக்கும். அதாவது இப்ப எல்லாருக்கும் எல்லாமே பிடிக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா. இப்போ நீங்க வேதாந்த டாபிக் எடுத்து நீங்க பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேசி பாருங்க, என்னங்க இதெல்லாம் என்னன்னே தெரியல, இதை போய் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க, வேலையை பாருங்கன்ட்டு ஒரே வார்த்தையில கட் பண்ணிடுவான். ஏன்னா இதை பத்தி அவங்களுக்கு அடிப்படை அறிவு கூட இல்லாத போது நீங்க என்னத்தை போய் அவனுக்கு சொல்லி புரிய வைக்க முடியும். அவங்களுக்கு தெரிஞ்சது இந்தந்த கோயிலுக்கு போகணும், இந்த கடவுளை வணங்கணும், அந்த கடவுள்கிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்கணும், அதுல ஏதாவது நிறைவேறிட்டு அந்த கடவுளுக்கு காணிக்க செலுத்தணும். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்ககிட்ட போய் நீ தான் கடவுள் அப்படிங்கிற ஒரு வேதாந்த சாஸ்திரத்தை எடுத்து நீங்க சொல்ல போனா அவன் உங்களை வேற மாதிரி தான் பார்ப்பானே தவிர, ஏதோ கலண்டிரிச்சு போல் இருக்கு அப்படின்னு தான் பார்ப்பானே தவிர, நீங்கள் எதை சொல்ல வரீங்கன்னு அவன் புரிஞ்சிக்க மாட்டான். அப்போ நல்லா தான் இருந்தாருங்க நேற்று வரைக்கும், இன்னைக்கு நம்ம திடீர்னு நீயே கடவுளுங்கிறாரு, கொஞ்சம் அப்படியே மாறிட்டார் போல் இருக்கு, எதுக்கும் பார்த்துக்குங்க அப்படின்னு வீட்டில் சொல்லி வச்சிருவான். நீங்கள் பக்கத்து வீட்டில் சொல்ல போய் அவங்க வந்து உங்கள் வீட்டில் சொல்லி இவர் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்தார், கொஞ்சம் கலண்டிடிச்ச மாதிரி தெரியுது, ஏன்னா நீயே கடவுள்னு நம்மளை பார்த்து சொல்கிறாருங்க, கொஞ்சம் பார்த்துக்குங்க பாவம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்போ அதனால அந்த லெவலுக்கு தான் மனிதர்கள் இருக்கிறதுனால அந்த தரிசனங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தனி ட்ராக் இருக்குங்க. அது எல்லாராலையும் வர முடியாது, எல்லோரும் வரவும் முடியாதுன்னு தான் நம்ம ஏற்கனவே சொல்கிறோம். அதனால இதை வந்து நம்ம எல்லாருக்கிட்டையும் சொல்லவும் முடியாது இல்லை, போகிற வரவனெல்லாம் கூப்பிட்டு வாங்க வாங்க நீ தான் கடவுள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்புறம் கண்டிப்பாக அவன் கண்டுகிச்சின்னு தான் நினைப்பான். அதனால கடவுளை தேடுகிறவன், உண்மையாக நான் கடவுளை தேடுறேன் அப்படின்னு யார் முயற்சி எடுக்கிறாங்களோ அவங்க தான் இந்த பாதைக்கு வருவாங்க, அவங்களுக்கு தானாகவே அது வந்து காட்டி கொடுக்கும். ஏன்னா அதான் ஈஸ்வரன் நிகழ்வுன்னு நம்ம சொல்கிறோம். நீங்களோ நானோ போய் கடவுளை காட்டி கொடுக்குறேன்னு சொன்னால் அவங்க கேர் பண்ண மாட்டாங்க, நம்மளை தலைகளாக பார்ப்பாங்க, வேற மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் அவங்களே தேடி அடையும் போது அதுக்கான பாதை அவங்களுக்கு திறக்கும், அதுதான் இங்கே சாஸ்திரம் வந்து அவங்க கையில் கிடைக்கும், அதுதான் வேதாந்த தரிசனம். அதை சொல்கிறார் இங்கே வைதிக தரிசனம் என்று சொல்கிறார். இப்போ வேதாந்தம் தருகின்ற விஷயம் என்ன அப்படின்னா, இங்க உடல் மனம் புத்தி விஞ்ஞானம் ஆகிற எல்லா கோஷங்களையும் கடந்து சூன்யவாதிகள் இடத்துல போய் நம்ம இதையெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லுகின்ற நிலையில கூட இன்னும் கொஞ்சம் நீ அதை சொல்பவன் யார் என்று ஒரு கேள்வியை எழுப்பி நீ இவனை கண்டுபிடிச்சிக்கோன்னு சொல்ற அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஆழமான விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத இங்க நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ நான் யார் என்ற ஒரு விசாரணையை நீங்க விவேகத்தால மேற்கொள்ளக்கூடிய அந்த விஞ்ஞானமய கோஷமே முடிந்த முடிவா அப்படின்னு கேட்டா இல்லை. ஏன் அப்படின்னா அதற்கு அப்பாலும் ஒரு கோஷம் இருக்கு, அது ரொம்ப நுண்ணிய தத்துவமா இருக்கிறதுனால அது எல்லாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அது வேதாந்த சாஸ்திரம் தான் அதை அறிவிக்கும். ஏன்னா இதை வந்து உடலை தாண்டி, பிராணனை தாண்டி, மனதை தாண்டி, நம்முடைய புத்தியை விஞ்ஞானத்தையும் தாண்டிய ஒரு முக்கியமான ஒரு கோஷம் அது ஆனந்தமயகா ஆந்தரகா அப்படின்ட்டு உபனிஷத்து சொல்லும். இன்னும் உள்ளார்ந்த ஆனந்தமயன் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். ஆந்தரகனா உள்ளே, அப்போ நமக்குள்ள இருக்கிறான். இதுல ஒரு நுணுக்கம் இருக்கு. இங்க வந்து வித்யாரண்யர் வந்து இங்க ஆனந்தமயம் என்று உள்ள இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பிரம்மத்தை பேசல, அந்த ஆனந்தமய கோஷத்தை சுட்டி காட்டுறாரு. ஏன்னா நீங்க உடனே ஏதோ உள்ள இருக்கிறான் ஆனந்தமயமா இருக்கிறான், உடனே ஏதோ உள்ள கடவுள் தான் நமக்குள்ள இருக்கிறான் போல் இருக்குன்னு திருப்பி அங்க போயிடக்கூடாது. ஆனந்தமயம் என்ற ஒரு அனுபவத்துல நீங்க எதை அறியணும் அப்படின்னா மூலம் எங்கிருந்து நீங்க வந்தீங்களோ அந்த இடத்த அறிஞ்சிக்க முடியும். ஆனா அங்கிருந்து தான் நீங்க வந்தீங்க, மீண்டும் அங்கதான் நீங்க போக போறீங்க. ஆனா அந்த இடம் யாரு, அது யாருடைய இடம் அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்ல. அதைத்தான் இங்க வேதாந்தம் விரிவா நமக்கு எடுத்து புரிய வைக்கும். அஸ்தீதி ஏவ உபலப்தவ்யகா, இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு முக்கியமான வார்த்தை. இங்க ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை இந்த இடத்துல வித்யாரண்யர் உருவாக்குகிறார் என்று நம்ம பார்க்கலாம். அப்ப இதுவரைக்கும் இது என்ன என்று நம்ம ஒவ்வொன்றா விசாரணை பண்ணி ஆராய்ந்து பார்த்து உடல் கடந்து, மனம் கடந்து, பிராணனை கடந்து அப்படியே பயணம் பண்ணிக்கிட்டே வரோம். ஆனா இங்க கடைசியில இதையெல்லாம் அறிபவன் ஆத்மா, அதுதான் இருப்பு பிரம்மம் அப்படின்னு நமக்கு புரிய வச்சாலும் அதை புரிந்து கொண்ட நாம் இந்த உடல் மனம் கடந்து அந்த உணர்வு நிலைக்குள்ள இருந்து இந்த உலகத்தை பார்த்தா நான் இருப்பதினால்தான் இந்த உலகம் இருக்குது அப்படின்னு நமக்கு புரியும். ஆனா நம்ம அந்த லெவலுக்கு போகாம நமக்கு எது தடுக்குது அப்படின்னா நம்முடைய அஜ்ஞானங்கள் தான் மீண்டும் தடுத்து கொண்டே இருக்கு. அந்த அஜ்ஞானம்னுடைய பிறப்பிடம் எதுன்னு கேட்டீங்கன்னா அதுதான் காரண சரீரம், அவித்யைன்னு பேரு. அப்ப இந்த அந்த அவித்தியை நம்ம பார்க்க போறோம். ஆனந்தமய கோஷம் என்றாலும், அவித்யை என்றாலும், காரண சரீரம் என்றாலும் ஒன்றே. அப்போ அதை விரிவா பார்ப்போம். இப்ப நான் என்ன பண்ண போறேன், உங்களுக்கு அந்த ஆனந்தமய கோஷம்னா என்ன, காரண சரீரம்னா என்ன, ஈஸ்வரனுடைய உடல்னா என்னன்னு ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு தான் நம்ம மேற்கொண்டு தொடர போறோம். ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இல்லையா இது, நான் நேத்தே சொன்னேன் இதை பத்தி நான் பேச போறேன் அப்படின்ட்டு. அப்ப நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம் என்ற நான்கு கோஷங்களுக்கு அப்பாற்பட்ட ஆனந்தமய கோஷத்தை நம்ம பார்க்க போறோம். அப்போ ஆனந்தமய கோஷம் என்ற உடனே நிறைய பேர் என்ன நினைச்சுக்குவாங்கன்னா அதுதான் ஆத்மா என்று நினைத்துக் கொள்கிறார்கள். ஏன்னா அங்க ஆனந்தம் இருக்குது, அமைதி இருக்குது, அதனால நீ ஆழ்ந்த உறக்கத்துல அமைதி அடைஞ்சு இல்லையா, அங்க ஒண்ணுமே இல்லை இல்லையா, அங்க சூன்யமா இருந்தியா, அதுதான்ப்பா ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டா இந்த புத்த வழியில வர்றவங்களும் பிரம்மத்தை உணராம ஆமா சூன்யம் தான் அது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி ஆயிடக்கூடாது இல்ல, ஏன்னா அது அப்படி இல்லை. அங்க போய் நீங்க ஒடுங்கிறதுனால உங்களையே நீங்க தெரிஞ்சுக்க முடியாம தானே ஒடுங்கி கிடக்குறீங்க. ஆனந்தமய கோஷம்ங்கிற ஆழ்ந்த உறக்கத்துல நீங்க யாரு, ஆணா பெண்ணா, இந்தியனா இஸ்லாமியனா, கலெக்டரா டாக்டரா, ஐயரா செட்டியாரா, எதுவுமே தெரியாது. ஆனா நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க. இங்க விழிப்பு நிலைக்கு வந்த உடனே எல்லாம் வந்துடுது. நான் டாக்டருங்கிறீங்க, நான் கலெக்டருங்கிறீங்க, நான் ஐயருங்கிறீங்க, நான் செட்டியாருங்கிறீங்க, அப்புறம் எல்லாம் ஆணு பெண்ணு அது இது அப்படின்னு ஆயிரம் ஆயிரம் விஷயங்களை எடுத்து பேச முடியுதே. ஆனா அந்த ஆழ்ந்த உறக்கத்துல ஏன் முடியல, அங்க நீங்க இல்லை, அதை அறியக்கூடிய அந்த விழிப்பு நிலை இல்லை, விழிப்புணர்வு இல்லை, அதனால நீங்க ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டீங்க. ஆனா நீங்க விழிச்சுக்கிட்ட பிறகு எல்லாம் வந்துடுது. அப்ப இந்த இடம் தான் ரொம்ப சூட்சமான ரகசியம். எப்படின்னா அந்த விதை மாதிரி, இப்ப அந்த விதைக்குள்ளதான் பிரம்மாண்டமான ஆலமரம் இருக்கு. ஆனா அந்த ஆலமரம் இருப்பதே அந்த விதையில பார்க்க முடியாது தானே. விதையை பார்த்தீங்கன்னா சும்மா கடுகு சைஸ்ல கையில வச்சு விளையாடுற மாதிரி இருக்கும். எடுத்து உள்ளங்கையில வச்சு பார்த்து அப்படியே உருட்டி பார்க்கலாம், ஒரு சின்ன கடுகு சைஸ் விதை. ஆனா அந்த விதையை பூமிக்குள்ள நட்ட பிறகு பிரம்மாண்டமான ஆலமரம் உருவான பிறகு பாத்தீங்கன்னா இதுவா இவ்வளவு பெரிய மரமா இருக்குன்னு நம்ம பிரமிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஆலமரத்தை உண்டு பண்ணி காட்டுது. பல ஏக்கராவை அடைச்சிக்கிட்டு இருக்குது, பல விழுதுகள், பல இலைகள், பல கிளைகள், பூக்கள், கனிகள் அப்படின்னு அதனுடைய விஷயத்தை பார்த்து பிரமிக்கிறோம். அது மாதிரி தான் இங்க நம்ம விழிப்பு நிலைக்கு வந்த உடனே இந்த பிரம்மாண்ட உலகத்தை பார்த்து பிரமிக்கிறோம். ஆனா ஆழ்ந்த உறக்கத்துக்குள்ள போனா அந்த விதம் மாதிரி ஒடுங்கிக்கிறோம். அதுதாங்க பீஜம், அவ்யக்தம். அங்கதான் நம்ம எல்லாம் இருக்கிறோம். நம்ம எல்லாம் அங்கிருந்து தான் வெளியே வரோம். வெளியே வந்த பிறகு அவரவர்களுக்கு ஏற்றி வைக்கப்பட்ட உலகம் வெளியே வந்துடும். உங்க மனதுல எப்படிப்பட்ட உலகத்தை ஏற்றி வச்சாங்களோ அப்படிப்பட்ட உலகம், என்னுடைய மனசுல எப்படிப்பட்ட உலகத்தை ஏற்றி வைத்தார்களோ அப்படிப்பட்ட உலகம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி உலகம், ஒவ்வொரு மாதிரி வாழ்க்கை, ஒவ்வொரு மாதிரி சூழ்நிலை, எல்லாம் மாறிடும். ஏன்னா நம்முடைய விருப்பத்தின் அடிப்படையில் உண்டாக்கப்பட்ட உலகம். நீங்க எப்படி விரும்புறீங்களோ அப்படியெல்லாம் இந்த உலகத்தை மாத்திக்கலாம். இப்ப நிறைய பேர் நம்ம அனுபவத்துல பாக்குறோம் இல்ல, இப்ப ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டிக்காட்டுல பிறந்திருப்பாரு, வர பட்டிக்காடு கிராமம், தண்ணி கூட இருக்காது, மாடு மேய்ச்சிட்டு இருப்பாரு அந்த தாத்தா பாட்டி, அப்பா அம்மா அப்படியே விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவர் கொஞ்சம் படிப்பாரு, அவருடைய மனசுல தோணும் சிட்டி லைஃப்னா நல்லா இருக்கும், அங்க போனா சென்னை மாதிரி இடங்களுக்கு போயிட்டா நல்லா இருக்கும், அங்க நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்கு, அப்படி சுற்றுச்சூழல் ரொம்ப சுத்தி பாக்குறதுக்கு நிறைய இடங்க இருக்கு, பீச் இருக்கு, சினிமா தியேட்டர் இருக்கு, பார்க் இருக்கு, மக்கள் நிறைய நடமாட்டம் இருக்கு, இங்க என்ன காட்டுக்குள்ள ஒருத்தனையும் காணோம் அப்படின்னு அவர் மைண்ட்ல ஒரு ஆர்வத்தை காட்டுறாருன்னா உடனே அதுக்கு தகுந்த மாதிரி படிக்கிறாரு, உடனே பாஸ் பண்றாரு, சிட்டி லைஃபுக்குள்ள போயிட்டாரு, வேலை நிமித்தம், வியாபார நிமித்தம், படிப்பு நிமித்தம், இப்படி தன்னுடைய லைஃப் ஸ்டைல மாத்தி அங்க போறாங்கல்ல, அது எப்படி நடந்தது? அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் நடக்குது. அதே தான் இங்க எல்லாருக்கும், அவரவர் விருப்பத்தின் அடிப்படையில் அவங்கவுங்க வாழ்க்கை இருக்குது, அவரவர்களுடைய செயல் அடிப்படையில் அவங்க வாழ்க்கை செயல்முறை இருக்கு. அதான் அவரவர் வினை. வினைனா நீங்க எப்படி பாக்குறீங்க? வினைனா ஏதோ பாவ கர்மான எடுத்துக்கிறீங்களா, இல்ல புண்ணிய கர்மான எடுத்துக்கிறீங்களா? அப்படி எடுத்துக்க கூடாது. இங்க வினை அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து தமிழ் அர்த்தம் செயல். அப்ப அவரவர் வினை வழி, அவரவர் அனுபவம் அப்படிங்கும் போது அவரவர் செயல்படி அவரவர் வாழ்க்கையில அனுபவம் இருக்கும். அது நல்லதோ கெட்டதோ அது அப்புறம். நீங்க எப்படிப்பட்ட செயலை செய்கிறீங்க? நல்லா படிக்கிறேன், நான் பெரிய பட்டணத்துக்கு போய் வாழ போறேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வாழும்போது பட்டணத்துல வாழக்கூடிய வாய்ப்பு உருவாக்கப்படுது. சரியா படிக்கல, நான் மாடே மேய்க்கிறேன், தாத்தா மாதிரியே ஆடு மாடு மேய்ச்சிக்கிறேன் அப்படின்னா நீங்க பட்டிக்காட்டிலே இருக்க வேண்டியதுதான். அப்ப என்ன, அவரவர் வினை தானே இங்க வாழ்க்கையை மாத்தி கொடுக்குது. அப்ப அவரவர் வினை வழி, அவரவர் அனுபவம் அப்படி எடுத்துக்கணுமே தவிர, அந்த வினைங்கிற செயலை உடனே போய் கர்மா தேரியோட அட்டாச் பண்ணி நீ செஞ்ச பாவம் தான் உனக்கு வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம், நீ செஞ்ச புண்ணியம் தான் உனக்கு வாழ்க்கையில அவ்வளவு சந்தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம வினையை எப்படி செயலா மாத்திரமோ, நம்ம செயலை எப்படி வச்சிருக்கோமோ அதுக்கு ஏற்ற வாழ்க்கையை நம்ம வாழலாம். அது நம்ம இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற ஃப்ரீ வில்லுன்னு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, அதுதான் ஆகாமிய கர்மா. பிராரப்தப்படி நீங்க பட்டிக்காட்டுல பிறந்திருக்கலாம், ஆனா ஆகாமியப்படி நீங்க ஆடம்பரமா வாழலாம் இல்ல, பங்களா காரு அந்த சிட்டி லைஃப்ல வரலாம் இல்ல. அப்ப அது யார் கையில இருக்கு? உங்க கையிலயே இருக்குது. அதுதான் ஈஸ்வரன் நிகழ்வுல நீங்க புரிஞ்சுக்கிறதுல இருக்கு வாழ்க்கைங்கிறத நான் சொல்ல வரேன். அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த ஆனந்தமய கோசம்ங்கிறது நம்முடைய அவ்யக்தம், நம்முடைய விதை, அங்கிருந்து தான் நம்ம வரோம். அந்த காரண சரீரம்ங்கிறது என்ன தெரியுமா? நம்முடைய சஞ்சித கர்மா. இதுக்கு முன்னாடி நீங்க வாழ்ந்த பல்வேறு வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த தொகுப்பு அங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது எப்படிங்க அங்க போச்சு? அந்த காரண சரீரமே ஈஸ்வரன்ங்கிறதுனால அவங்ககிட்ட தான் இருக்குது. ஏன்னா இங்க ஆனந்தமய கோசம் காரண சரீரம் அப்படிங்கிறது வேற யாரும் இல்லை, அது ஈஸ்வர உடல் என்று சாஸ்திரம் சொல்லுது. இது வந்து வேதாந்த சாஸ்திரம் மட்டும்தான் சுட்டி காட்டும், வேற எந்த சாஸ்திரத்திலையும் இதெல்லாம் சொல்லவே மாட்டானுங்க, சொல்லவும் தெரியாது. ஏன்னா வேதாந்தமே படிக்காதவங்களுக்கு இதை பத்தி எப்படி தெரியும்? அதாவது முன்ன அவங்களுக்கு ஒரு காரண சரீரம் இருக்குன்னு தெரியாது, சஞ்சித கர்மான்னு ஒரு கர்மா இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது, கர்மாவை பத்தியே தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா கர்மாவை தெரிஞ்சுக்கிட்டவா மூணு கர்மா இருக்கு, அந்த சஞ்சித கர்மாவில ஏதோ நான் செஞ்ச பாவ புண்ணியம் எல்லாம் மூட்டையா இருக்குதாமா, அப்புறம் நான் அதுல இருந்து கொஞ்சோண்டு எடுத்துட்டு வருவானாமா, வந்து பிராரப்த கர்மாவை அனுபவிப்பானாமா, அப்படி நான் வாழ்ந்துகிட்டு இருக்கும் போதே எனக்கு வரக்கூடிய கர்மாக்கள் தான் ஆகாமிய கர்மாவாமா, இப்படிதான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுவான். ஆனா இங்க என்னன்னா, சஞ்சித கர்மாங்கிற மூட்டை யாருகிட்ட இருக்குன்னா ஈஸ்வரன் கிட்ட இருக்கு. ஏன்னா ஈஸ்வரன் தான் கர்ம பல தாதா. நீங்க வாழ்ற வாழ்க்கையை எப்படி ஈஸ்வரன் கிட்ட போகுது? இந்த ஒட்டுமொத்த உடம்பே ஈஸ்வரன் உடம்பு இல்லையா? அதான இங்க புரிஞ்சுக்கணும், இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே ஈஸ்வரன். அந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு துகள் தான் நீங்க நான் எல்லாம். அப்ப நாம எல்லாம் அவனுக்குள்ளதான் இருக்கிறோம். அப்புறம் இந்த ஒட்டுமொத்த ஈஸ்வர உடம்புதான் இருக்கானா இல்லையே? ஈஸ்வரனுக்குன்னு ஒரு தனி இன்டலெக்ட் இருக்குல்ல, அவன் தானே காஸ்மிக் மைண்டா இருக்கான், காஸ்மிக் இன்டலெக்டா இருக்கான். அப்ப அவனுடைய பிரகாசம் தானே உங்ககிட்ட எங்கிட்ட எல்லாம் பிரதிபிம்பிக்குது. அதனாலதானே நீங்க நானெல்லாம் பேசுறோம், நடக்கிறோம், ஆடுறோம், பாடுறோம், புத்திசாலித்தனமா வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறோம். அப்ப இதெல்லாம் அவனுடைய அந்த காஸ்மிக் இன்டலெக்ட் மூலமா தான் நம்ம எல்லாம் இங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப எல்லாமே ஈஸ்வர நீதிக்குள்ள இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கை ஈஸ்வரன் தான் வடிவமைச்சு கொடுத்துருக்குறோம். அதுதான் பிராரப்த கர்மத்துல நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். கர்ம போல தாதாவா இருந்து நீ முற்பிறவையில் இப்படி எல்லாம் வாழ ஆசைப்பட்டியா, இப்ப இந்த பிறவையில எடுத்துக்கோன்னு சொல்லி அந்த வாய்ப்பை கொடுக்குறான். அது நல்லதா கெட்டதா நமக்கு தெரியாது. நாம வந்து பறக்கணும்னு ஆசைப்பட்டிருப்போம், ஆனா நாம எப்படி பறக்கணும்னு ஆசைப்பட்டிருப்போம், விமானத்துல பறக்கணும்னு ஆசைப்பட்டிருப்போம். ஆனா ஒட்டுமொத்தமா நம்முடைய ஆசைக்கு என்ன அர்த்தம்னா, நான் பறக்கணும்னு மட்டும் ஆசைப்பட்டேன்னு நினைச்சிட்டீங்கன்னா அடுத்த பிறவி உங்களுக்கு பறவையா மாறிடும். ஏன்னா நீங்க பறக்கணுங்கிறத தெளிவா சொல்லல. இல்ல உங்க மைண்ட்ல பறக்கணுங்கிற ஆசை இருந்தது, எப்படி பறக்கணும் அந்த தெளிவு இல்லை இல்லையா? அந்த தெளிவு இல்லைன்னா அதுக்கான புரிதல் வந்து மாறி போயிடும். அப்ப நீங்க தப்பா ஒரு விஷயத்த மாத்தி செஞ்சாலும் அதுக்கான அனுபவத்தை நீங்க தான் பெறணும். அது ஈஸ்வரன் வந்து அதை பொருட்டாக மாட்டான். ஏன் அப்படின்னா நீங்க தவறா புரிதலை வச்சுக்கிட்டு தப்பு தப்பா கேட்டீங்கன்னா யாரு பொறுப்பாகும்? அதுதானே கும்பகர்ணன் கதை கூட நம்ம படிக்கிறோம். இதெல்லாம் புராண கதைகள் எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா, அவன் வந்து என்ன கேட்க வரான், நித்ரையை வந்து அவன் கேட்க வரல, நித்தியமா இருக்கணும்னு கேட்கிற ஒரு விஷயத்த நித்ராங்கிற மாதிரி வாய் தவறி வளரிட்டான். உடனே அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, வாழ்நாள் பூரா தூங்குற மாதிரி ஒரு வரம் கிடைச்சிடுச்சு. அப்போ நித்தியத்துக்கும் நித்ரைக்கும் ஒரு சின்ன வார்த்தை தப்புனதுனால, டங்கு ஸ்லிப் ஆனதுனால அவன் லைஃபே மாறி போச்சு. அவன் வந்து நித்தியமா வாழ்றானோ இல்லையோ, நித்ரையிலேயே வாழ்ந்தான். அப்ப இது மாதிரி நமக்கும் புரிதல் தப்பா போனா வாழ்க்கையும் தப்பா போயிடும் அப்படிங்கிறத இங்க மகான்கள் சுட்டி காட்டுறாங்க. அப்ப அதனால நாம ஏன் இந்த டாபிக் இங்க எடுத்து பேசணும் அப்படின்னா, ஆனந்தமய கோசம் அப்படின்னா ஏதோ அங்க ஆனந்தம் கொடுக்குற இடம் நினைச்சுக்காதீங்க. அதுதான் உங்க பாவ புண்ணியங்களுடைய தொகுப்பு, அதுதான் காரண சரீரம், அங்கதான் ஈஸ்வரனுடைய உடல், அந்த உடலுக்குள்ளதான் அவனுடைய காஸ்மிக் மைண்டுக்குள்ளதான் உங்க மைண்டு என்னுடைய மைண்ட் எல்லாம் இருக்கு. அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? நவீன டெக்னாலஜில நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இப்போ என்னுடைய கம்ப்யூட்டர்ல நான் ஒரு ஹார்ட் டிஸ்க் வச்சிருப்பேன். அந்த ஹார்ட் டிஸ்க்குள்ள நான் மல்டிபிள் ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருப்பேன். அந்த ஃபோல்டர்ல நான் பல பேர் போட்டு வச்சிருப்பேன், ராமசாமி, குப்புசாமி, கமலா, விமலா அப்படின்ட்டு நான் ஒவ்வொரு ஃபோல்டருக்கும் ஒவ்வொரு நேம் கொடுத்துருப்பேன். ராமசாமியினுடைய டாபிக்ஸ் அவருடைய டேட்டாஸ் எல்லாம் எடுத்து ராமசாமி ஃபோல்டருக்குள்ள போட்டுருவேன். குப்புசாமி என்னென்ன விஷயத்தை எனக்கு கொடுத்தாரோ அதெல்லாம் எடுத்து குப்புசாமி ஃபோல்டருக்குள்ள வச்சிருப்பேன். கமலாவுடைய விஷயங்களை கமலா ஃபோல்டருக்குள்ள, விமலாவுடைய விஷயங்களை விமலா ஃபோல்டருக்குள்ள நான் வச்சிருப்பேன். ஆனா கமலா, விமலா, ராமசாமி, குப்புசாமிங்கிற இந்த நாலு ஃபோல்டரும் எதுக்குள்ள இருக்கு? அந்த ஒரே ஹார்ட் டிஸ்க்குள்ள தான் இருக்கு. அந்த ஹார்ட் டிஸ்க்குள்ள தான் மல்டிபிள் ஃபோல்டர் மூலமா நாம நிறைய விஷயங்களை உள் வச்சிருக்கோம். அப்ப எப்ப எடுக்கணும்னாலும் நான் டைரக்டா கமலாங்கிற அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ண உடனே கமலா என்னென்ன டாபிக் கொடுத்துருக்காங்கிறத நான் இமீடியட்டா வெளியே எடுத்துக்க முடியும். விமலா ஹெட்லைன் அழுத்தின உடனே விமலாவுடைய ஃபோல்டர் ஓப்பன் ஆகி விமலா என்னென்ன சப்ஜெக்ட் எனக்கு கொடுத்துருக்காங்கிறத நான் ஓப்பன் பண்ணி பார்த்துருவேன். அப்ப இது எனக்கு எப்படி சாத்தியமோ இதே மெத்தட் தான் காஸ்மிக் இன்டலெக்ட் இருக்கு, ஈஸ்வர மனசு இருக்கு, ஈஸ்வர அறிவு இருக்கு. அப்ப உங்களை என்னெல்லாம் அப்படிதான் உள்ள வச்சிருக்கு, தனித்தனி ஃபோல்டரா கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. அப்ப அந்த தனித்தனி ஃபோல்டருக்குள்ளதான் நீங்க வாழ்ற வாழ்க்கையும் அதுக்குள்ள பதிவாகும், நான் வாழ்ற வாழ்க்கையும் அதுக்குள்ள பதிவாகும். அப்போ நீங்க வந்து ஏமாத்தவே முடியாது, ஏன்னா நீங்க ஈஸ்வர மனசுக்குள்ள தானே வாழ்றீங்க, ஈஸ்வர உடலுக்குள்ளதானே வாழ்றீங்க. நீங்க என்ன அக்கிரமம் பண்ணாலும் ஈஸ்வரனுக்கு தெரியும். அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, நாலு செவத்துக்குள்ள நீ அக்கிரமம் பண்ணிட்டா இறைவனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? அது இறைவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம சின்ன குழந்தையில என்ன நினைச்சுக்குவோம், என்ன இறைவனுக்கு அண்ணா இருக்குது அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு, நாலு செவத்துக்குள்ள நம்ம பண்ற அக்கிரமத்தை வந்து இறைவன் எப்படி பார்ப்பான், அவனுக்கு என்ன கண்ணா இருக்குது, இது செவுறு தானே, செங்கல்னால் கட்டப்பட்ட சிமெண்டால் பூசப்பட்ட செவரு தானே நாம நினைக்கிறோம். ஆனா அவன் எங்க இருக்கிறான், நமக்குள்ளேயே இருக்கிறான், காஸ்மிக் இன்டலெக்டா. அப்ப நீங்க எங்கேயுமே தப்பிக்க முடியாது, செவத்துக்குள்ள இல்லாம உணர்வுல இருக்கிறான், உயிர்ல இருக்கிறான், ஏன்னா அவன் தான் நம்ம உடம்புக்குள்ள ஊடுருவி இருக்கிறான். அப்ப ஈஸ்வரனே எல்லாமே இருக்கிறான், அதுதான் இங்க காரண சரீரம். அப்ப அந்த காரண சரீரத்துல உங்களுடைய பல்வேறு பிறவிகளுடைய டேட்டாஸ் இருக்கு, என்னுடைய பல்வேறு பிறவிகளுடைய டேட்டாஸ் இருக்கு, அப்புறம் உங்களுடைய பல்வேறு பிறவிகளுடைய ஆசைகள் இருக்கு, என்னுடைய பல்வேறு பிறவிகளுடைய ஆசைகள் இருக்கு. அப்புறம் இதுதான் இந்த கல்வி. அப்புறம் இந்த அத்தியாத்ம ஞான கல்வியை நீங்க ஒரு முறை கட்டுக்கிட்டீங்கன்னா அது அங்க பதிவாயிடுது, அது ஏழு ஏழு பிறவிக்கும் கை கொடுக்குற மாதிரி இருக்கு. ஏன்னா ஈஸ்வரனுடைய காஸ்மிக் இன்டெலெக்டுக்குள்ள நீங்க வர்றீங்க இல்லையா, அப்போ உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகுறீங்க, அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறான், இந்த டேட்டாஸ் வந்து அப்டேட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. அப்போ அந்த டேட்டாஸுக்கு தகுந்த அவுட்புட்டு தான் அடுத்தது கொடுக்கணும். அப்போ அது மாதிரி உங்களுக்கு அடுத்த வாழ்க்கையும் இறைத்தன்மை நிறைந்த வாழ்க்கையாக சாதுக்களுடைய சங்கமத்தை உருவாக்கி வச்சுடுவோம். இல்லைன்னா நீங்கள் அப்படியெல்லாம் போக முடியாதுல்ல அந்த பாதையில். இந்த மாதிரி கல்வி தான் ஏழு பிறவிக்கு கை கொடுக்கும்னு திருவள்ளுவர் சொன்னாருன்னு நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எழுமைக்கும் ஏமா புடைத்து. ஒரு முறை நீங்கள் இந்த கல்வியை கற்றுவிட்டால் ஏழு ஏழு பிறவிக்கும் பயன் கொடுக்கும். எப்படி? அறிவின் அதிஷ்டானத்துல நீங்க அப்டேட் ஆயிருப்பீங்க. அடுத்த விஷயத்துல நான் சொல்லும் போது இமீடியட்டா கேப்சர் பண்ணுவீங்க. இப்ப இந்த பிறவியில நீங்க வந்து இப்ப நான் இந்த வேதாந்த சாஸ்திரத்தை பேசிட்டு இருக்கும் போது ஒருத்தருக்கு இமீடியட்டா புரியுது, ஒருத்தருக்கு என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. என்ன காரணம்? இதே சப்ஜெக்ட் தான், ஒரே சப்ஜெக்ட் தான், ஆனா ஒருத்தர் டக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க, ஒருத்தருக்கு அண்டர்ஸ்டாண்டே ஆக மாட்டேங்குதுங்கிறாங்க. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா அப்டேஷன்ல தான் வித்தியாசம். அவங்க இன்னும் ரெண்டு மூணு பிறவி எடுத்தா தான் அவங்களுக்கு அது புரிய வரும். இந்த பிறவிலே புரிஞ்சுக்க முடியும்னு சொல்ல முடியாது. ஏன்னா பக்குவம், மனப்பக்குவம் இருக்குல்ல, அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்து தான் அவன் வாழ்க்கையில தூக்கிட்டு வரும். அப்போ அனுபவம் கற்றுக் கொடுக்குற பாடம் மாதிரி அறிவுரைகள் கற்றுக் கொடுக்காது நமக்கு வாழ்க்கையில, அதை பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ இதுதான் இங்கே விஷயம். அப்போ இந்த காரண சரீரத்தினுடைய வெளிப்பாடு நம்ம இடத்துல இருக்கிற மூன்று சரீரங்களுடைய அடிப்படையில் இருக்குது. எப்படின்னா ஸ்தூல சரீரம் என்பது நாம் கண்களால் பார்க்கக்கூடிய இந்த பௌதீக உடல், இது பஞ்சபூதங்களால் ஆனது, இது பிறக்கிறது, வளர்கிறது, மாறுகிறது, பிறகு இறந்து விடுகிறது. கண்ணுக்கு தெரியாத சூக்ஷம சரீரம் இருக்கிறது, அது பிராணன், மனம், புத்தி, அகங்காரம் ஆகியவற்றின் தொகுப்பு. அந்த சூக்ஷம சரீரம்தான் பௌதீக உடலை வைத்து கொண்டு, இந்த ஸ்தூல உடலை கொண்டு அனுபவத்தை பெறுகிறது. உங்களுக்கு வருகின்ற சுக துக்கத்தை எது அடையுது? மனசு தானே அனுபவிக்குது. எனக்கு சோகமா இருக்கிறேன்னு சொன்னாலும் மனசுதான் சோகமாயிடுது. நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொன்னாலும் மனசுதான் சந்தோஷமாயிடுது. உடல்ல ஏதாவது மாற்றம் இருக்கா? நீங்க சந்தோஷமா இருந்ததுனால உடல்ல எழுந்து குதிக்கிறீங்க, நீங்க சோகமாயிட்டதுனால சோகமா ஒரு இடத்துல உட்காந்துடுறீங்க. ஆனா உடலுக்கு சம்பந்தம் இல்லை, அந்த மனசுதான் இந்த உடலை ஆட்டி படைக்குது. அது நான் ஏற்கனவே விளக்கங்கள் கொடுத்துட்டேன். அப்ப சூக்ஷம சரீரம், ஸ்தூல சரீரம் மாதிரி காரண சரீரம் மிக மிக நுட்பமானது, இதை நேரடியாக பார்க்க முடியாது. இதுதான் அவித்தையின் வடிவமாக உள்ளது. அவித்தைனா அறியாமையின் வடிவமாக உள்ளது. நமது எல்லா வாசனைகளும் கர்ம விதைகளும் இதில் மறைந்திருக்கின்றன. எப்படி? ஒரு மிகப்பெரிய ஆலமரம் ஒரு சிறிய விதையில் எவ்வாறு மறைந்திருக்கிறதோ அப்படித்தான் நம்முடைய முழு வாழ்க்கையும் இந்த காரண சரீரத்திலே விதையாக மறைந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த காரண சரீரத்தை நம்ம எப்படி அனுபவிக்கிறோம் அப்படின்னா ஆழ்ந்த உறக்கத்துல அனுதினமும் அனுபவிக்கிறோம். அங்கதான் நம்ம போயிட்டு போயிட்டு வரோம். ஆனா ஒரு டைம் மரணத்துல நம்ம முழுசா அங்கேயே போயிட போறோம். இப்ப தினசரி நம்ம போய் தூங்குவோம், அந்த ஒவ்வொரு தூக்கமும் ஒரு சிறு மரணம் போன்றதுதான். அங்க போயிட்டு அவ்யக்தத்துல ஒடுங்கிடுவோம், திருப்பி நம்ம விழிச்சுக்கிட்ட உடனே நம்முடைய டேட்டாஸ் அப்படி இமீடியட்டா எடுத்துக்குவோம். ஆனா ஒரு நாள் மரணம் வரும்போது அந்த ஒட்டுமொத்த காரண சரீரத்துக்குள்ள போயிடுவோம். அப்ப இந்த உடம்பு போயிடுது இல்லையா, அப்ப நம்ம திருப்பி சூக்ஷம சரீரத்துக்குள்ள போயிடுவோம். சூக்ஷம சரீரம் என்ன? அதே மனசு, பிராணன், புத்தி, அகங்காரம் எல்லாம் உள்ள இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு வெளியே போயிட்டோம், அடுத்த உடம்பு தேடுவோம். அடுத்த உடம்பு கிடைச்ச உடனே அடுத்த உடம்புக்குள்ள வந்து அதே வாழ்க்கையை திருப்பி தொடருவோம். ஆனா அடுத்த உடம்பு கிடைச்ச உடனே நம்ம கொண்டு போன இந்த மனசு, புத்தி எல்லாம் இருக்குல்ல, அது ஏற்கனவே இருக்கிற டேட்டாஸும் அதையும் எடுத்து ஒட்டிக்க கலெக்ட் பண்ணிட்டு இன்னொரு உடம்புல வந்து மீண்டும் ஒரு வாழ்க்கையை தொடருவோம். இப்படிதான் நமக்கு புனரபி மரணம், புனரபி ஜனனம் என்ற அந்த பிறப்பு இறப்பு சக்கரம் அனுபவத்தில் வந்து வந்து போகிறது. அப்போ நம்ம இந்த தூக்கத்துல வந்துட்டு போகும்போது நிகழ்கால உலகத்தை மீண்டும் எடுத்துக்கிறோம். ஆனா மரணத்துல நம்ம உடம்பை விட்டுட்டு போகும்போது புதிய வாழ்க்கை ஒன்றை எடுத்துக்கொள்கிறோம். அவ்வளவுதான், புதிய வாழ்க்கை அது. அங்க வந்து புதிய கணவன், புதிய மனைவி, புதிய குழந்தைகள், புதிய உறவுகள், புதிய உலகம். ஏன்னா நீங்க இங்கேயே பிறப்பீங்கன்னு சொல்ல முடியாது. இந்தியாவிலேயே இங்க ஒரு பட்டிக்காட்டான்னு ஒரு கிராமத்துல பிறப்பீங்கன்னா சொல்ல முடியாது. உங்களுடைய ஆசைகளின் அடிப்படையில் நீங்க அமெரிக்காவில கூட பிறக்கலாம். அப்ப புதிய உலகம், புதிய வாழ்க்கை, புதிய உறவுகள் எல்லாமே மாறிடலாம். ஏன்னா நீங்க எப்படிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில உடம்பை விடுறீங்களோ அந்த விருப்பத்துக்கு ஏற்ற வாழ்க்கையை மாற்றி கொடுத்துரும். அதுதான் ஈஸ்வர நியதிக்குள்ள இருக்கிற காரண சரீரம். அப்போ இங்க நாம சுகமாக தூங்கினோம் அப்படின்னு சொல்றோம். விழித்த பிறகு நம்ம என்ன சொல்றோம்? நன்றாக தூங்கினேன், ஆனால் எனக்கு தூக்கத்துல எதுவுமே தெரியவில்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த இரண்டு அனுபவங்களும் இங்க முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டும். அதாவது ஆழ்ந்த உறக்கத்திலே நமக்கு சுகம் இருந்தது, ஆனால் அந்த சுகம் நம்மளால் அனுபவிக்கப்பட முடியவில்லை. ஏன்? அங்கு புத்தி இல்லை, ஒடுங்கிடுச்சு. நான் சுகமாக தூங்கினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தி அங்க வேலை செய்யாததுனால அங்க அஜ்ஞானம் இருந்தது, அவித்தை இருந்தது. அந்த அறியாமையில் மீண்டும் போய் ஒடுங்கி விட்டோம். அதனால நமக்கு எதுவுமே தெரியாம இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த நிலை வந்து ஆத்மாவின் ஆனந்தமா? ஆழ்ந்த உறக்கத்திலே நான் அடைகின்ற ஆனந்தம் ஆத்மாவின் ஆனந்தமா அப்படின்னா இல்லை. ஏனென்றால் ஆத்மாவின் ஆனந்தம் என்பது அஜ்ஞானம் அல்ல. ஏன்னா அங்க வந்து உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையே, நான் யாருன்னே தெரியாம இருக்கிறீங்களே. ஆனா ஆத்மாவின் ஆனந்தம் என்பது நான் அந்த தூய உணர்வு, அந்த பேரறிவு என்ற தெளிவு இருக்கும். அந்த தெளிவுல நாம நம்மளை உணர்ந்தது தான் இங்க ஞானம். அந்த தெளிவை நீங்க அடையாம நீங்க சராசரி மனிதன் உடல்ல மனிதனா நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் அது அஜ்ஞானம். வேற வேற அடையாளங்களை நீங்க மனசுக்குள்ள பதிச்சுக்கிட்டு அந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் அஜ்ஞானம் தான். ஏன்னா அதெல்லாம் உடல் மனம் சார்ந்த வாழ்க்கை, அது ஆத்மாவின் பிரதிபலிப்பு, அவ்வளவுதான். அதை நம்ம நல்லா இங்க இந்த மாதிரி அத்தியாத்ம ஞான பாடத்துக்குள்ள வந்து தெளிவா புரிஞ்சுக்கிட்ட பிறகு, இங்க இந்த உடலும் மனமும் பிராரப்தத்தை அனுபவிக்க வந்திருந்தாலும் மற்ற ஜீவராசிகளுக்கு கிடைக்காத ஒரு பிரத்யேக தகுதி மனிதனுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. நோக்கம் என்னன்னா பகுத்தறிவுங்கிறதுனால நம்ம இடத்துல ஆகாமிய கர்மாவும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல நமக்கு சுய விருப்பு வெறுப்பு நம்ம வெளிப்படுத்தலாம். நித்திய அனித்திய வஸ்து விவேகத்தையும் நம்ம அடைஞ்சிக்கலாம். அப்ப இந்த ஒரு அட்வான்டேஜ் தான் இந்த மனித உடலுக்கான சிறப்புன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இப்ப ஐந்தறிவுக்கு உட்பட்ட ஜீவராசிகள் எல்லாம் வந்து அந்த அட்வான்டேஜ் கிடையாது. என்ன அட்வான்டேஜ்? அது விருப்பப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியாது, அது பிராரப்தத்தை மட்டும்தான் அனுபவிக்க முடியும். ஆனா நாம் வந்து நாம் விருப்பப்பட்ட வாழ்க்கையை மாத்திக்கலாம். அதுக்கு என்ன நம்ம செய்யணும்? மன தூய்மை மட்டும்தான் செய்யணும். நம்ம வாழ்றதுக்கு என்ன பண்ணணும், நாம் எதுக்காக வந்திருக்கிறோம், இந்த பிறவியின் நோக்கம் என்ன, இதில் கொடுக்கப்பட்ட ஈஸ்வர நியதிக்குள்ள என்னுடைய ஆசைப்படி வாழ்க்கை வந்திருந்தாலும் நான் என்னுடைய ஆகாமிய கர்மத்தின்படி நான் எது நல்லது கெட்டது என்று பகுத்து பிரித்து பார்த்து நல்வழியை நோக்கி நான் பயணிக்க வேண்டும். அப்போ நான் வந்து நித்தியத்தை உணரணும், அனித்தியமான விஷயங்கள்ல ஆர்வம் காட்டக்கூடாது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டு சரியான வாழ்க்கையை வாழ நான் விரும்பும் போது அதற்கான வாசல் திறக்கப்படும், அதற்கான குருமார்கள் கிடைக்கப்படும், அதற்கான சாஸ்திரங்கள் கைக்கு வந்துடும். அப்போ நமக்கு எல்லாம் புரியும். அந்த நிலை தான் நம்ம வந்து அடுத்த பரிமாணத்துக்கு போறதுக்கான ஒரு டைமென்ஷன் சொல்றோம். அதாவது இதை வந்து சயின்ஸ் வந்து டைமென்ஷன் பேசுது. அதாவது நம்முடைய அறிவு பரிமாணத்தை வந்து கான்சியஸ்னஸ் அவேர்னஸ் பேசினாலும் அது ஆத்மாவின் பிரகாசம் தான், அதை பிரதிபிம்பிக்கின்ற ஊடகம் தான் இந்த உடல். அப்ப அப்படிப்பட்ட உடலை நான் உபயோகமாக பயன்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு மனித பிறவியில் கிடைக்கப்பட்டிருக்கு. அதனால நான் இதை சரியாக பயன்படுத்தி இந்த பிறவி சக்கரத்தை கடக்க முடியும். அதை மிஸ் பண்ணிட்டேன்னா மீண்டும் இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா திருப்பி திருப்பி நம்முடைய கர்மாவில் நிறைய மோசமான விளைவுகள் அதிகமாக இருந்தா அதையும் நம்ம அப்ளை பண்ணி தான் திருப்பி இதுக்கு வர முடியும். அப்போ நமக்கு காலங்கள் போகும், நமக்கு தெரியாதுல்ல. காலச்சக்கரத்தில் வந்து நீங்கள் கடந்து போறதுங்கிறது உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. கால தேசம் என்பது பூமியில் இருக்கிற வரைக்கும் தான் சூரியனை மையமாக கொண்டு 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு, ஒரு வருடத்துக்கு 365 நாட்கள், உங்களுடைய ஆயுட்காலம் 100 ஆண்டுகள் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா 100 ஆண்டுகள் வாழ்றோமா? கிடையாது. 60, 70, 80 நிறைய பேர் செத்து போயிடுறாங்க. அப்ப நிறைய பேர் இப்போ யூத் எல்லாம் இளமையிலேயே ஆக்சிடென்ட்ல செத்து போயிடுதுங்க. அப்ப என்னன்னா அதுதான் வாழ்க்கைங்கிறது, அந்த கால சக்கரத்துக்குள்ள முன்ன பின்ன கடந்து போகும். ஆனா உடல் விட்ட பிறகு சூக்ஷம சரீரத்துல காலதேசம் கிடையாது, அது காரண சரீரத்துக்குள்ள அவ்யக்த விதைக்குள்ள போகும். அப்ப மீண்டும் அடுத்த பிறவி எப்ப எடுக்கும், எத்தனை யுகங்கள் ஆகும் தெரியாது. அப்ப நமக்கு பூமியில நம்ம ஏற்கனவே சொன்னேன் 360 நாள் வந்து ஒரு வருடம். இது மாதிரி பிரம்மாவுக்கு 360 நாள்ல 6 மாதம் வந்து பகல், 6 மாதம் வந்து இரவு, பிரம்மாவனுடைய ஒரு நாள். ஏன் பிரம்மாவனுடைய ஒரு நாள்னு வேதம் அப்படி சொல்லுது அப்படின்னா, தட்சிணாயனம் உத்தராயணம் சூரியன் வந்து ஒரு பக்கம் மாறும், இன்னொரு பக்கம் மாறும். அதை வந்து நம்ம தட்சிணாயனம் உத்தராயணம் சொன்னாலும் அது தேவர்களுக்கு ஒரு நாளுங்கிற கணக்குல நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் அதை நமக்கு புரிய வைக்கிறாங்க. எப்படி புரிய வைக்கிறாங்கன்னா, பூமியில இருக்கிற வரைக்கும் தான் இந்த பாடிக்கு 24 மணி நேரம், 360 நாள், 100 ஆண்டுகள் ஆயுட்காலம். ஆனா இந்த பூமியை விட்டு வெளியே போயிட்டா பிரம்மாவுக்கு எப்படி ஆயுட்காலமோ அப்படித்தான் உனக்கும், ஏன்னா பிரம்மா சூக்ஷமமா இருக்காரு, நீ சூக்ஷமா தான் போயிடுவ. அப்ப உனக்கு வெளியே போன பிறகு இந்த சூக்ஷம மனசுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? ஒரு நாளுங்கிறது, ஒரு வருஷம் தான் ஒரு நாளுங்க. அதனாலதான் செத்து போனவங்களுக்கு ஒரு வருடம் கழித்து வருடாந்திரம் கும்பிடுறோம் இல்லையா. இப்ப இறந்து போனவங்களுக்கு வந்து திதி வைப்பாங்கல்ல, ஒரு வருஷம் கழிச்சுதான் அவங்களுக்கு வந்து வருஷாந்திரம் கும்பிடுவாங்க. ஏங்க ஒரு வருஷம் கழிச்சு கும்பிடணும், ஒரு நாள்லயே கும்பிட்டு போலாம் இல்லைன்னா? நமக்கு ஒரு நாள் ஆயிருக்கும், அவருக்கு ஒரு நாள் ஆயிருக்காது. அவருக்கு எப்போ ஒரு நாள் ஆகும்னா 365 நாள் கடந்தால்தான் அவருக்கு ஒரு நாள். 6 மாதம் பகல், 6 மாதம் இரவு. அப்போ ஒரு வருடம் கழித்து தான் அவருக்கு ஒரு நாள் கழிந்தது அப்படிங்கிற விஷயமே இங்க வேதம் சொல்லுது. இதெல்லாம் ரொம்ப சூட்சமான விஷயங்கள், ஏன்னா அவ்யக்தத்துக்குள்ள ஒடுங்கி இருக்கிற ஆழமான விஷயங்கள். இதெல்லாம் நம்முடைய கர்மங்கள், வாசனைகள் இப்படின்னு வேதம் வந்து ஏகப்பட்ட விஷயங்களை வெளிச்சமா வெளியே சொல்லிக்கிட்டே இருக்கு. அது புரியாது இல்லை, நிறைய பேருக்கு புரியறது இல்லை. அப்ப இது மாதிரி நமக்கு இப்ப ஒரு காரண சரீரம் வந்து நம்ம உடம்பை வச்சிருக்கிறவன் யாருன்னா ஈஸ்வரன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. சரி, அப்ப நமக்கு மட்டும்தான் காரண சரீரம் இருக்கா, ஈஸ்வரனுக்கு காரண சரீரம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கணும் இல்ல. ஈஸ்வரனுக்கு காரண சரீரம் இருக்கு. அப்ப என்னங்க, நம்முடைய காரண சரீரத்துல நம்முடைய டேட்டாஸ் எல்லாம் ஈஸ்வரன் கிட்ட வச்சிருக்கிறான்னா, அப்ப ஈஸ்வரனுடைய காரண சரீரத்துல அவனுடைய டேட்டாவை எங்க வச்சிருப்பான் அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா, வரணும் இல்ல. அது கேள்வி நம்மளே கேட்டு நம்மளே பதில் சொல்ல வேண்டியதுதான். என்ன அப்படின்னா, இப்ப ஜீவனுக்கு காரணம் என்ன? அஜ்ஞானம், அவித்யா. ஆனா ஈஸ்வரனுக்கு என்ன காரணம்? அவன் மாய. ஈஸ்வரன் வந்து ஒரு மாயை. அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவித்தை மற்றும் மாயா ரெண்டுக்குள்ள வேறுபாடுகளை நல்லா புரிஞ்சுக்கணும். இதே நிறைய பேருக்கு தெரியாது. வேதாந்த சாஸ்திரத்துக்குள்ள வந்து ஏகப்பட்ட பாடங்கள் படிப்பாங்க, ஆனா அவித்தைக்கும் மாயைக்கும் வித்தியாசம் தெரியாமையே வேதாந்தம் படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களெல்லாம் நான் எப்படி பார்ப்பேன்னா, இந்த ராமாயண கதையை விடி விடி கேட்டுட்டு விடிஞ்சு எங்க ராம வந்து சீதைக்கு சித்தப்பனான்னு கேட்பான்ல, அது மாதிரி தான் இங்க வேதாந்த சாஸ்திரத்தை படிச்சுட்டு எங்க அவித்தைனா என்னங்க, மாயைனா என்னங்கன்னு கடைசியா கேட்பாங்க. வேதாந்தம் எல்லாம் பாஸ் பண்ணி சர்டிபிகேட் கூட கிட்ட வாங்கியிருப்பாங்க, ஷோக்கு வச்சிருப்பாங்க, ஆனா அதனுடைய ஃபுல் டெப்த் தெரியாது அவங்களுக்கு. அப்ப என்ன அப்படின்னா, இங்க அவித்யா மற்றும் மாயா அப்படிங்கிற ரெண்டு விஷயத்த நல்லா கவனிக்கணும். அவித்தை என்பது ஜீவனுக்கு உரித்தானது, மாயா என்பது ஈஸ்வரனுக்கு உரித்தானது. அப்ப காரண சரீரம் என்றால் ஜீவனுக்கு அவித்தை, ஈஸ்வரனுக்கு மாயை. அப்ப ஈஸ்வரனுக்கு மாயை என்பதனால ஈஸ்வரனிடத்துல இரண்டு சக்திகள் இருக்கு, மாயா சக்தி, அதுதான் ஆவரணம் விட்சேபம், தோன்றும் சக்தி மறைக்கும் சக்தி. அப்ப இந்த ரெண்டு சக்தியை வச்சுதான் ஈஸ்வரனே இந்த ஜீவிதத்தை உருவாக்குறான். ஏன்னா அவனுடைய தாட்ஸ் தானே நீங்க நானெல்லாம். அப்ப அவனுடைய தாட்ஸ்க்குள்ள இந்த ஜீவிதத்தை உருவாக்கி உங்களுக்கு மாயையில உங்களை மறைக்கிறான். எப்படி மறைக்கிறான்? பிரம்மத்தை மறைத்து உலகத்தை காட்டுறான். நீங்கெல்லாம் உலகத்தை பார்த்தாக சூப்பர், அருமை, அற்புதம், அப்படியே ஏற்காடு போயிட்டு வந்தேன், கொடைக்கானல் போயிட்டு வந்தேன், அப்படியே ஹிமாலயா சுத்திட்டு வந்தா அருமையா இருக்குதுன்னு வாழ்க்கையை ஓட்டி உடம்ப விட்டுருவீங்க. அதுதான் அவங்களுடைய அஜ்ஞானம். ஆனா ஈஸ்வரன் என்ன சொல்றான், இந்த உலகம் தோன்றியதற்கு ஆதாரமான அந்த உணர்வை நீ கவனிச்சியா இந்த பிறவியிலன்னு கேக்குறான். கவனிக்க தவறிட்டவனுக்கு மீண்டும் பிறவி சக்கரம். கவனிச்சவன் இந்த உலகத்தை பிரம்மமா உணர்வான். ஏன்னா மாயை தானே பிரம்மத்தை மறைச்சிக்கிட்டு உலகத்தை காட்டிக்கிட்டு இருக்கு. அப்ப அவ்யக்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்க இருக்கு? நம்ம இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. எப்படி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு? அஜ்ஞானமா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. அறியாமையா நம்ம இடத்துல இருக்கு. என்ன மாதிரி அறியாமை? ரெண்டு விஷயம்தான், ஆவரணம் விட்சேபம், வேதாந்த சாஸ்திரம். மறைக்கும் சக்தி, தோன்றும் சக்தி. அப்ப எது நம்ம இடத்துல மறைக்குது? பிரம்மத்தை மறைக்கிறான் ஈஸ்வரன் வந்து, பிரம்மத்தை மறைக்கிறான். ஜீவிதத்துல நமக்கு பிரம்மத்தை மறைச்சிட்டு உலகத்தை காட்டி உற்சாகமா இருக்க வைக்கிறான். அந்த உலகம் தான் உற்சாகம் தரும் என்று நம்ம நினைக்கிறோம், ஆனா உற்சாகம் தருதா? இல்லையே. அந்த உலகம் தானே நமக்கு துக்கத்தையும் கொடுக்குது. நம்ம எதெல்லாம் சுகம்னு நினைச்சு இந்த உலகத்துல பிடிக்கிறோமோ அதெல்லாம் பின்னாடி நமக்கு துக்கத்தை கொடுக்கறத நம்ம நடைமுறையில பாக்குறோம். அப்ப ஏன் அது துக்கத்தை கொடுக்குது? அது சாஸ்வதம் அல்ல, அது சத்தியம் அல்ல, அது நித்தியம் அல்ல. அவைகளெல்லாம் தோன்றி மறையக்கூடிய தோற்றம். ஆனால் இவைகளுக்கெல்லாம் ஆதாரமாக ஒரு நித்திய பொருள் இருக்கிறது, ஒரு மெய்ப்பொருள் இருக்கிறது, அதுதான் பிரம்மம். அப்ப அந்த பிரம்மத்தை எந்த ஜீவன் உணர்கிறானோ அவன் ஈஸ்வரன் ஆகிறான். இங்கதான் பாயிண்டே. ஏன்னா ஈஸ்வரன் அப்படிங்கிற நிலை என்னன்னா, ஈஸ்வரனே ஜீவிதத்துல தன்னை பார்ப்பான். தன்னை பார்க்கும்போது அப்டேட் ஆகிறான்ல, அப்டேட் ஆகுறதுல, ஓ இந்த பாடிக்குள்ள நான் வந்து என்னுடைய அறிவை கொடுத்து நான் என்ன பார்க்கணும்னு நினைக்கும் போது பார்த்துட்டான்னா, இங்க ஈஸ்வரனும் மாயைன்னு தெரிஞ்சிடும்ல. ஏன்னா நீங்க ஈஸ்வர சரீரத்துக்குள்ள வரணும், காரண சரீரத்தை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்க மாயையை கடக்க முடியும். நான் ஏற்கனவே இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன், ஈஸ்வரன்கிறவன் மாயை, அப்ப மாயைங்கிற ஒரு விஷயத்தை கடந்தால்தான் பிரம்மம் தெரியும். அப்ப பிரம்மம்ங்கிறது எப்படிப்பட்ட ஒரு கான்செப்ட், மிகப்பெரிய ஒரு இருப்பு சத்து, அது எல்லாம் அறியும் அறிவு சித்து. அப்ப அந்த அறிவு பிரகாசிக்கிற ஒரு ஊடகம் தான் இந்த பிரபஞ்சமாக இருக்கிற ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரன்ல ஒன் ஆஃப் த ஒரு சின்ன பார்ட் தான் நீங்க. ஒரு மிகப்பெரிய கண்ணாடி இருக்கு, அந்த கண்ணாடியை நான் கல் எடுத்து அடிக்கிற பல துண்டுகளா உடஞ்சி போகுது. பல துண்டுகளா உடஞ்சி போன கண்ணாடி துண்டு அந்த பெரிய கண்ணாடியின் வடிவமே தவிர அந்த பெரிய கண்ணாடிக்கு வேறாக இல்லை. ஆனா நான் போய் அந்த துண்டு கண்ணாடி முன்னாடி நின்னாலும் எல்லா கண்ணாடியும் நான் தெரிவேன். பெரிய கண்ணாடியில போய் நின்னா ஒரே கண்ணாடியா நான் தெரிவேன். ஆனா உடஞ்சி போன பிறகு பாத்தீங்கன்னா நான் ஒருவனே ஓராயிரம் உருவத்தில் தெரியலாம்ல. எப்படிங்க தெரிஞ்ச? கண்ணாடி துண்டு துண்டா போனதுனால அப்படி துண்டு துண்டா தெரியறேன். துண்டு துண்டானா என்ன? துண்டு துண்டு கண்ணாடியிலையும் நான் என்னுடைய ஒவ்வொரு உருவம் இருக்கு. அப்ப நீங்க உடஞ்சி போன கண்ணாடி துண்டு முன்னாடி போய் நின்னு பாருங்க, பல கண்ணாடி துண்டுகள் சதறி கிடக்கும், அதுல ஏகப்பட்ட உங்களுடைய உருவம் பிரகாசிக்கும். எப்படி நடந்ததுங்க? ஒரு கண்ணாடி துண்டு ஓராயிரம் கண்ணாடி துண்டுகளாக உடைந்தது போல ஒரு ஈஸ்வரன் இந்த உலகமாக பிரிஞ்சு காணப்படுகிறான். அப்ப அதனால நீங்க நானெல்லாம் வேற வேற மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையில் நாம் எல்லாம் ஒருவர் தான். ஏன்னா ஈஸ்வரனுக்கு வேறாக நாம இல்லை. ஆனா நம்ம தெரியாம உடஞ்சி போயிட்டதுனால அந்த கண்ணாடி துண்டு என்ன நினைச்சுக்குது? நான் வேற நீ வேற, நீ பாரு ஷேப் ஒரு மாதிரி கிராஸா உடஞ்சிருக்க, நான் பாரு டைமண்ட் ஷேப்ல உடஞ்சிருக்கேன், உன்னை விட நான் தான் பெட்ரு அப்படிங்கிறது இந்த கண்ணாடி துண்டு. அந்த கண்ணாடி என்ன தோணுது? அட போங்கடா, நீங்க எல்லாம் டைமண்ட் ஷேப்ல இருக்கீங்க, நான் பாரு ஸ்கொயரா இருக்கேன் அப்படிங்குது. இன்னொரு கண்ணாடி துண்டு, நீங்க எல்லாம் இப்படி முட்டாளா இருக்கீங்க, நான் பாரு ரவுண்டா இருக்கேங்குது. அப்ப இது மாதிரி ஷேப்ஸ் எல்லாம் மாறலாம், ஆனா அந்த ஷேப் எல்லாம் எங்கிருந்து உடஞ்சதுனால மாறி போச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே கண்ணாடி துண்டு தானே இருந்தது. அது மாதிரி இங்க நம்முடைய மைண்ட்லதான் ஷேப்ஸ் எல்லாம் மாறி இருக்கு. ஆனா ஒரே மைண்டு தான் காஸ்மிக் இன்டலெக்ட், அதுகிட்ட இருந்துதான் நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம். அப்ப புரிதலற்ற தன்மையில நீ வேறு நான் வேறு, நீ ஒரு ஷேப்பு நான் ஒரு ஷேப்பு, நீ ஒரு டைப்பு நான் ஒரு டைப்பு அப்படின்னு நமக்குள்ள மாறுதல்களை உண்டு பண்ணி கொண்டிருக்கிற மனோபாவம் தான் நம்ம எல்லாரையும் பிரித்து காட்டுகின்ற ஒரு மடமை, ஒரு அஞ்ஞானம், ஒரு அவித்தை என்று இங்க சாஸ்திரம் சொல்லி, அதுதான் ஜீவிதத்திலே உன்னிடத்துல இருப்பதுனாலே நீ அந்த காரண சரீரத்துக்குள்ள போனீனாலே நீ அவித்தையில தான் ஒடுங்கு வப்பா, நீ வந்து நிச்சயமா விடுதலை ஆக மாட்டேன்னு வெளிப்படையா சொல்லிடுது வேதம். அப்ப நம்ம என்னங்க பண்ணணும்? அப்ப நான் வந்து அவித்தையிலிருந்து விடுபடுறதுக்கு என்னங்க வழி? ஞானம் ஒண்ணுதான் வழி. அப்ப ஞானம்னா என்ன பண்ணணும்? இந்த படைப்புக்கு ஆதாரமானது யாரு? இந்த ஈஸ்வரன் நிலை என்ன? அதுல நான் எங்க போய் ஒடுங்குறேன்? அந்த ஒடுக்கத்திலிருந்து நான் விடுபடும்னா அதனுடைய மூலம் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கும் போது காரண சரீரம் என்ற உண்மை நிலை ஈஸ்வரனுடையது. அப்ப ஈஸ்வரனே ஒரு மாய. அப்ப அந்த மாயையை நாம கடக்கும் போது பிரம்மம் பிரகாசிக்கும். அப்பதான் நம்ம பிரம்மம்னு உணர முடியும். இல்லைன்னா நம்ம ஈஸ்வரனையே கடக்காம ஜீவிதத்தை எப்படி நீங்க கிராஸ் பண்ணுவீங்க? கிராஸ் பண்ணவே மாட்டீங்க. அப்ப நீங்க மீண்டும் மீண்டும் பிறவி சக்கரத்திலேயே சுத்தணும். இந்த உடம்பு விட்டு அடுத்த உடம்பு எடுத்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு காரண சரீரம் அழிக்கப்படல. இல்ல, காரண சரீரம் எப்படி அழியிறது? அழிகிறதுன்னா அது என்ன, நெருப்பு வச்சு எரிக்கிறதா இல்ல தண்ணியில போட்டு நினைக்கிறதா? அப்படியெல்லாம் அழிக்கிறத சொல்லல. அந்த காரண சரீரமே ஈஸ்வரன் என்று உணரும் போது அது மறைஞ்சு போயிடுது. ஏன் மறைஞ்சு போயிடும்? அது ஒரு மாய. அப்ப மாயை நம்மளை மனமயக்கம் அடைய வச்சிருக்கு, அதுதான் அவித்யா. இப்படி புரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க மாயையினால் மனமயக்கம் அடைந்து உங்களை நீங்கள் தனித்துவமாக அடையாளப்படுத்தி கொண்டு நான் ஜீவன் இன்னார் இப்படிப்பட்டவன் என்ற ஒரு பவுண்டரிக்குள்ள சிக்கிக்கிட்டு அந்த அஞ்ஞானத்துக்குள்ளேயே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டே போறதுனால பிறப்பு இறப்புங்கிற அந்த சம்சாரம் விடுபட முடிவதில்லை என்று காரண சரீரத்துல நம்முடைய டேட்டாஸ் எல்லாம் இருக்குங்கிறத சாஸ்திரம் இப்படி நமக்கு புரிய வைக்குது. அப்ப இங்க ஈஸ்வரன் அப்படிங்கிற நிலையில உலகம் வந்து அவனிடத்துலதான் உள்ள இருக்குது. அதுதான் அவ்யக்த நிலை. எல்லாம் விதை நிலையில அவன் வச்சிருக்கிறான். இந்த ஒட்டுமொத்த காரணம், இந்த ஜகத்துக்கே காரணமா இருப்பவன் ஈஸ்வரன் தான். அப்ப இங்க ஜீவன் மற்றும் ஈஸ்வரன் அப்படிங்கிற நிலையில நம்ம ஒப்பீடு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஜீவனிடத்துல இருப்பதுக்கு பேரு அவித்ய, ஈஸ்வரனிடத்துல இருக்க பேரு மாயை. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப ஜீவனிடத்துல இருக்கிற உடல் வந்து தனிப்பட்ட உடல், அதுக்கு தனிப்பட்ட காரண சரீரம். உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட காரண சரீரம் இருக்குது. என்ன? உங்களுக்குன்னு ஒரு தனி ஃபோல்டர் போட்டு வச்சிருக்கிறேன் நான். அதாவது நீங்க வந்து நிறைய டேட்டாஸை எனக்கு கொடுக்குறீங்க, அதெல்லாம் எடுத்து எடுத்து நான் ஒவ்வொருத்தர் பேர் போட்டு கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்போ நான் வந்து குப்புசாமியினுடைய டேட்டாஸ் என்னவோ அதை ஓப்பன் பண்ணா அவருடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு வந்துடும். ராமசாமியினுடைய டேட்டா என்னவோ அதை ஓப்பன் பண்ணா அவருடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும். அப்போ அது மாதிரி தனித்தனி காரண சரீரமா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா ஈஸ்வரனுக்கு ஒட்டுமொத்த காரண சரீரம், அதுக்கு சமஷ்டி காரண சரீரம், நமக்கு வியஷ்டி காரண சரீரம், நமக்கு தனி உடல், அவனுக்கு ஒட்டுமொத்த பிரபஞ்ச உடல். அப்புறம் நம்முடைய அறிவு என்ன, நம்ம வந்து டேட்டா ஸ்கூல்ல இருக்கிற லெவல் தானே வச்சுக்க முடியும். இப்ப நான் வந்து ராமசாமியோட டேட்டா ஸ்கூல்ல ராமசாமி கொடுத்துருக்கிற ஒர்க் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன், குப்புசாமி ஃபோல்டருக்குள்ள குப்புசாமி கொடுத்த ஒர்க் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன். ஆனா ராமசாமி, குப்புசாமி, கமலா, விமலா, அது இதுன்னு யாரெல்லாம் கொடுத்தாங்களோ அத்தனை டேட்டாக்களையும் ஒரே ஹார்ட் டிஸ்க் வச்சிருக்கேன், கம்ப்யூட்டருடைய ஒரே ஹார்ட் டிஸ்க் வச்சிருக்கேன். அப்ப எல்லாருடைய டேட்டாவும் ஒட்டுமொத்தமா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற ஹார்ட் டிஸ்க் தானே பெருசு, அதுதான் சர்வஜ்ஞன், அவன்தான் ஈஸ்வரன். ஆனா ஒரு தனி ஃபோல்டருக்குள்ள ஒரு சிம்பிள் டேட்டாஸ் வச்சிருக்கிற நானோ கிஞ்சக்னன், சிறிய அறிவு படைத்தவன் அப்படின்னு இங்க ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் உண்டான வேறுபாடுகளை இங்க நீங்க இப்படி புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கும் போது இங்க ஜீவிதத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு, நீங்க கட்டுப்பட்டவன், ஆனால் ஈஸ்வரனோ சர்வ சக்தி படைத்தவன். நீங்கள் நான் தனியான ஜீவன் என்று அபிமானிப்பதனால நீங்க கர்மத்துக்கு உட்பட்டவர்கள், ஆனால் ஈஸ்வரனோ உங்களுக்கே கர்ம பலனை கொடுக்கின்ற கர்ம பல தாதா, கர்மத்தை அளிப்பவன். அப்ப இங்க நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், நான் ஜீவனா ஈஸ்வரனா அப்படிங்கிற விசாரணையை நீங்க மேற்கொண்டு அந்த ஈஸ்வரனுக்கு வேறாக நான் இல்லை, என்னுடைய அஜ்ஞானத்தினாலே அவித்தையினாலே நான் என்னை ஜீவன் என்று குறைத்து மதிப்பீடு செய்து கொண்டேன், இதிலிருந்து நான் இனி விழித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஒட்டுமொத்த விஷயத்தை ஈஸ்வரன் கிட்ட ஒப்படைச்சிடணும். இதுதான் நான் ட்ரிக்கு சொல்லி கொடுத்தேன். ஆனா நீங்க யாருமே அதை ஃபாலோ பண்றதே கிடையாது. நான் சொல்றதெல்லாம் இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுறீங்களே தவிர பிராக்டிக்கல் அப்ளிகேஷனே இல்லை. நானும் ஓயாம கத்திக்கிட்டு இருக்கிறேன். ஆனா ஏதோ ஒரு சிலர் அதை நடைமுறைப்படுத்துறவங்க விடுதலை ஆயிடுறாங்க. ஆனாலும் அந்த ஒரு சிலருக்காக தான் எங்களை கத்த வச்சு பாக்குறான் ஈஸ்வரனும், அதை தான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த த்ரூ திஸ் பாடி மைண்டு ஏன் இதை இவ்வளவு கத்திக்கிட்டு இருக்குதுன்னா, யாருக்கோ விடுதலை கொடுக்க விரும்புறான், அது இந்த உடல் மூலமா வந்து பேச வச்சுக்கிட்டு இருக்கான், பேசிக்கிட்டு இருக்குது. அப்ப ஏதோ ஒரு ஆயிரத்தில் ஒருவன் விடுதலை ஆவான், அவனுக்கு புரியும், அப்ப அவனுக்கு தெரியும் இங்க நான் இன்னுமே செய்யறதில்ல, என்னை வச்சு அவன் செய்யறான், அப்ப எல்லாம் அவனே. ஈஸ்வர பிரணிதானத்துவாத்தன் சொல்றாரு இல்லையா, பதஞ்சலி யோக சூத்திரம் படிச்சீங்கன்னா அதுல அழகா பதஞ்சலியே சொல்லி கொடுப்பாரு, எல்லாம் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணித்து விடும்பாரு. ஏன் பதஞ்சலிக்கு என்ன அக்கறை இருக்கு, அவரே கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடியவர், பதஞ்சலி கடவுளையே பேச மாட்டாரு. இப்போ வித்யாரண்யரும் கடவுளை பேச மாட்டாரு, பதஞ்சலியும் கடவுளை பேச மாட்டாரு. அப்ப அவங்க என்ன சொல்ல வராங்க, அந்த காஸ்மிக் இன்டெலெக்டுக்குள்ள நீ உன்னை ஒப்படைச்சிரு, நீ தனியால் கிடையாது அப்படின்னு நமக்கு புரிய வைக்கிறாங்க. நம்ம வந்து ஒரு பாண்டை கிரியேட் பண்ணிக்கிட்டு நான் வாழ்றேன்னு ஒரு ஹெட்வைட்டை டெவலப் பண்ணிக்கிட்டு எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வேணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு அதுபடிதான் நான் வாழ்வேன் அடம் பிடிச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் நம்ம வாழ்வதனால் நாம் வாழ்க்கையை உண்மையாக வாழ்வதில்லை. ஆனால் நாம் எப்ப இதெல்லாம் இந்த ஞானத்துல வந்து புரிஞ்சுக்கிறோமோ அப்ப நம்முடைய வாழ்க்கையை ஈஸ்வரன் வாழட்டும் அப்படின்னு நீங்க உங்களை ஒட்டுமொத்தமா சரண்டர் பண்ணும் போது மட்டும்தான் உங்க வாழ்க்கையிலேயே மாற்றம் நடக்கும், திருப்பம் நடக்கும். அதுதான் உண்மையான திருப்பம். திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் கிடைக்குமாடான்னு பார்த்துட்டு திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வர்றதில்ல, நிறைய பேர் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. திருப்பதி கோயில் போயிட்டு அவர் பாட்டு, சீர்காழி கோவிந்தராஜனுடைய பாட்டு அருமையா இருக்கும், திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் ஏற்படும்னு ஒரு பாட்டு பாடுவார், அது அருமையான பக்தி பாட்டு. அதை கேட்டுட்டு உடனே திருப்பதி போயிட்டு வந்தா நமக்கு வாழ்க்கையில ஒரு திருப்பம் வந்துடும்னா, சும்மா திருப்பதி டூர் போயிட்டு வந்தா அது எப்படி திருப்பம் வரும், அப்ப எல்லாரும் திருப்பதி போயிட்டு வந்து வாழ்க்கையில திருப்பம் அடைஞ்சிடலாம்ல. நான் இது ஏற்கனவே பேசியிருக்கிறேன், நான் திருப்பி திருப்பி பேசுறதே பேசுவேன். ஏன் அப்படின்னா நீங்க மறந்துட்டீங்க, நான் மறக்க மாட்டேன், ஆனா நீங்க மறந்துட்டத நான் திருப்பி ஞாபகப்படுத்துறேன். ஏன்னா மறதிங்கிறது எல்லாருக்கும் இயல்பு தானே, நான் எதை மறக்கணுமோ அதை மறந்துடுவேன், ஆனா மறக்க கூடாததை மறக்கவே மாட்டேன். ஏன்னா நானுங்கிற என்னுடைய தன்னிருப்பை மறந்த அப்புறம் நான் வாழ முடியாது இல்ல, அது மறக்க முடியாது. ஆனா உலகம் என்பது தோற்றம்ங்கிறதுனால அதுல விஷயங்களை மறந்து போறதுல தப்பு கிடையாது. அப்ப இதை புரிஞ்சுக்குங்க, இப்படி விஷயங்கள் கொண்டு போகுது. அப்ப இங்க ஆழ்ந்த உறக்கத்துல மனம் இல்ல, புத்தி இல்ல, உலகம் இல்ல, ஆனால் ஜீவன் இருக்கிறான், ஜீவிதம் இருக்கிறது. அதனால்தான் நீங்கள் மீண்டும் மீண்டும் விழிப்பு நிலையில் வரும்போது இந்த உலகத்தை எதிர்கொள்கிறீர்கள். அப்ப இந்த நிலையை நீங்கள் எப்பொழுது நான் ஜீவன், என்னை ஜீவித நிலையிலிருந்து அஜ்ஞானத்தில் வாழ்கிறேன் என்று புரிந்து கொண்டு மேல்நிலை பரிமாணத்துக்குள்ள நீங்க பயணம் அடைய முடியும், அது மனித பிறவில தான் சாத்தியம். ஆனால் எத்தனை பேர் அதை சாத்தியப்படுத்தி கொண்டார்கள் என்று பார்த்தால் ஆயிரத்தில் ஒருவன். அப்ப இதுதான் நம்ம இங்க விசாரணை பண்ணி, இங்க மனம்தான் ஒடுங்குது, மீண்டும் மனம்தான் வெளியே வருது. அப்ப அதுக்கு பேர் தான் பிரளயம்னு பேரு. இந்த உலகம் அழியுது, உலகம் தோன்றுதுன்னு சொல்லி புராணம் கதை சொல்லும். நாம உண்மையிலேயே ஏதோ உலகம் அழிஞ்சு போயிடும் போல் இருக்கு, அப்புறம் திருப்பி உலகம் வந்துடும் போல் இருக்கு, அப்புறம் உலகத்தை படைப்பார் போல் இருக்கு பிரம்மா, அப்புறம் உடனே சிருஷ்டி கர்த்தா சிருஷ்டியை உண்டு பண்ணிட்டாரு அப்படின்லாம் நம்ம கற்பனை பண்றோம். அந்த சிருஷ்டி கர்த்தாவே நாம தான், நாம தான் உலகத்தை படைக்கிறோம், நாம தான் உலகத்தை அழிச்சிக்கிறோம். எப்போ விழிப்பு நிலையில உலகத்தை உண்டு பண்ணி விவகாரம் பண்றோம், அந்த விவகாரத்துல ஈஸ்வரனா நாமளே தான் இருக்கிறோம். படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற முத்தொழில செய்யறோம். தூங்கும் போது மீண்டும் உலகத்தை ஒடுக்கிக்கிறோம், அப்ப மீண்டும் உலகம் ஒடுங்கிடுது, உலகம் அழிஞ்சு போச்சு. தூங்கும் போது உலகம் அழிஞ்சுத, எங்க உலகம் இருந்தது? அங்க யாரு ஈஸ்வரன், யாரு வந்து சிவபெருமான், யாரு பிரம்மா, யாரு வந்து பெருமாள் சொல்லுங்க பாக்கலாம். விழிச்சுக்கிட்ட பிறகுதான் எல்லாரும் வந்துருவாங்க, விழிக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணுமே தெரியாது இல்லையா. அப்ப அங்க உலகம் அழிஞ்சு போச்சு. அப்ப இந்த உலகம் உண்டாக்குவதும் அழிவதும் உங்க மனசே தான். அப்ப பிரளயத்துல பாருங்க, சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, உயிர்கள் இல்லை, உலகம் இல்லை, ஆனால் அனைத்தும் மாயையின் விதையில் இருக்கின்றன. இதுதான் பாயிண்ட். ஏன்னா எல்லாம் அந்த விதைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு, அவ்யக்தம்ங்கிற ஒரு விதைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுதான் நான் எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறேன், அந்த விதைக்குள்ளதான் பிரம்மாண்டமான மரம் இருக்கு. அவ்வளவு பெரிய கிளைகள் இலைகள், அந்த மரத்தினுடைய தடிமண், அத்தனை விழுதுகள் எல்லாம் அதுக்குள்ளதான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு, அந்த விதைக்குள்ளதான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது மாதிரி எல்லாமே ஈஸ்வர நிலைக்குள்ள காரண சரீரத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதுதான் அவ்யக்த நிலை. அங்க போய் ஒடுங்கிட்டீங்கன்னா உலகம் மறைஞ்சிடும், அங்கிருந்து வெளியே வந்தீங்கன்னா உலகம் வந்துடும். அப்ப இந்த உடலை வச்சுக்கிட்டு வாழ்றது யாரு? அது ஜீவிதத்துல பிராரப்த கர்மா எடுத்துட்டு வந்து அது வாழுது, அது வாழட்டும்னு வேடிக்கை பாக்குற ஒரு தன்மை உங்களுக்குள்ள வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க தனி உடல் கிடையாது, சமஷ்டி உடலானே ஈஸ்வர உடல் ஆயிடுவீங்க. அப்புறம் உங்களுக்கு எல்லா உடலுக்குள்ளயும் நீங்க தான் வாழ்றது தெரியும். நான் சொல்றது வந்து ரொம்ப ஹை லெவல் பாயிண்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், அது எல்லாருக்கும் வராது. வந்துட்டா நீங்க பிரம்மம், இல்லைன்னா நீங்க வந்து ஒரு சராசரி மனிதன் தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா நீங்க ஈஸ்வரன் நிகழ்வு எப்படின்னா, எல்லா உடலும் நான் என்று உணர்வது ஈஸ்வரன் நிகழ்வு, அந்த ஈஸ்வரனை என்னுடைய சக்தின்னு உணர்றது பிரம்மத்தினுடைய நிலைப்பாடு. அப்ப நீங்க எப்படிப்பட்ட இடத்துக்கு போகணும், அப்ப அதுக்கு எப்படிப்பட்ட ஒரு தெளிவு உங்களிடத்துல இருக்கணும், இந்த பியூரிபிகேஷனை தான் இங்க சாஸ்திரம் பேசுதே தவிர, மற்றபடி நம்ம குளிச்சுட்டு பியூர் ஆயிட்டோம், கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம், இன்னைக்கு சுத்தமா இருக்கிறோம், அதனால நமக்கு எல்லாம் கிடைச்சிருமானா, எப்படி கிடைக்கும், அந்த சுத்தத்தை பத்தி இங்க பேசல. இந்த தெளிவு, இந்த மன தூய்மை, இந்த இதை பற்றி தெரிந்து கொண்ட உடல் தூய்மைனா என்னன்னா, உடலே இல்லாத அந்த ஈஸ்வரன் நிலை, மாய நிலையை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம உடல் தூய்மைங்கிறதுனால ஏதோ நம்ம குளிச்சுட்டு டெய்லி கோயிலுக்கு போயிட்டு வந்தா உடல் தூய்மை அப்படி நினைச்சுக்கிறது அல்ல. உண்மையான உடல் எது நமக்கு? மாயை தான். இங்க உடலே கிடையாது, ஈஸ்வரன் தான் இந்த உடலா இருக்கிறான், மாயா சக்தியா இருக்கிறான், அவன் உருவாக்குறான். இது ஒரு தோற்றம், இது வந்து போகுது. இதை போய் நான் பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி நீங்க தேர முடியும்? தேரவே முடியாதுங்கிறதான் பாடமே. ஏன்னா இந்த பாடத்துல நீங்க என்றைக்கு வரைக்கும் இந்த உடம்பு பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அன்னைக்கு வரைக்கும் நீங்க பாஸ் ஆக முடியாது, ஃபெயில் தான். எப்போ நான் இந்த உடல் அல்ல அந்த உணர்வுன்னு நீங்க உங்களை உணர்றீங்களோ, அப்போ எங்க இருக்கு உங்களுக்கு இண்டிவிஜுவல் பாடி? இந்த யூனிவர்சலே உங்க பாடி. அது உங்களால் ஏற்றுக்க முடியுமா? ஏற்றுக்க முடிஞ்சா நீங்க பிரம்மம், ஏற்றுக்க முடியலன்னா நீங்க ஜீவன். இவ்வளவுதான் விஷயங்க. அப்போ இவ்வளவு ஒரு பிரம்மாண்ட விஷயத்த யார் விசாரணை பண்ணி விவேகத்தால் விழிச்சுக்கிறாங்களோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த அவித்தையை அகற்றிக்கிறாங்க, அஜ்ஞானத்தை நீக்கிக்கிறாங்க, ஈஸ்வரனோடு கூடிய அந்த மாயை சரீரத்தை காரண சரீரத்தை உணர்றாங்க. அப்போ இங்க அந்த நிலையில இந்த ஈஸ்வரனே ஒரு மாயை தானே, அப்ப என்னை வந்து தேவையில்லாம ஒரு சின்ன உடலுக்குள்ள என்னை உண்டாக்கி ஒடுக்கி என்னுடைய வைபவத்தை தடுத்துருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட பிறகு உங்களுடைய பிரகாசத்தை யாராலையும் தடுக்க முடியாது. எப்போ நீங்க ஆக்டிவேட் ஆயிட்டீங்களோ, அதாவது சூரியனுடைய பிரகாசத்தை வந்து மேகக்கூட்டங்கள் மறைத்து கொண்டு சூரியனே இல்லாது போல காட்டுவது போல, இங்க அஜ்ஞானம் நம்முடைய சுயத்தை மறைத்து கொண்டு நானே பிரம்மம் என்பதை காட்டாமல் தடுக்குது. ஆனா நம்ம இதை புரிஞ்சுக்கிட்ட மறுவினாடி மாயை மறைஞ்சிடும், காரண சரீரம் காணாம போயிடும். ஏன்னா மாயை தானே, ஈஸ்வரன் தானே காரண சரீரம். நீங்க தன்னை ஆத்மானு உணர்ந்த மறுவினாடி ஈஸ்வரனே இருக்க மாட்டான். ஏன்? உங்களுடைய சக்தி விருப்பப்பட்டா நீங்க உலகத்தை உண்டு பண்ணலாம், விருப்பம் இல்லைன்னா நீங்க அந்த பிரம்மமாவே இருக்கலாம். அதுதான் சுத்த சைத்தன்யம், ஆத்மா பிரம்மம் அப்படின்னு நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க ஆனந்தமய கோஷம் என்பது ஆத்மா கிடையாது, அது காரண சரீரத்தின் ஒரு வெளிப்பாடு. ஜீவனின் காரண சரீரம் அவித்தை, ஈஸ்வரனின் காரண சரீரம் மாயை. இந்த இரண்டும் எதனால உண்டாகுதுன்னா, அறியாமை காரணம், அதில் இருக்கின்ற மாயினிடத்தில் இருக்கின்ற ஆபரணம் விட்சேபம், தோன்றும் சக்தி மறைக்கும் சக்தி. ஆனா இதையெல்லாம் அறிந்து கொண்டு ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் சாட்சி, அதுதான் பிரம்மம், அதான் சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கின்ற ஆத்மா அப்படின்னு இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்க இல்லையா, ஆனந்தமய கோசம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்குறேன் இந்த கிளாஸ்ல. அப்ப இன்றைக்கு நம்ம இந்த கிளாஸை இப்படியே நிறைவு செய்வோம், ஏன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்கோட இதை முடிச்சுக்கலாம். அப்ப நாளை வகுப்புல மீண்டும் சந்திப்போம். நன்றி. ஓம் தத்சத்.